தேர்தல் முடிவுகள் பத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்ன, எப்படி பாக்குறீங்க?
கடந்த 10 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, அதற்கு எதிராக மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் கட்சி 2009 ஆம் ஆண்டிலே 206 இடங்களை பெற்றதற்கு பிறகு அது தனி பெரும்பான்மை பெற்ற ஒரு ஆட்சியாகவே அது அந்த ஆட்சியை நடத்தினார்கள். அதிலே அதற்கு முன்பு இருந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மக்கள் விரோத கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார்கள். எந்த ஒரு கூட்டணி கட்சியும் மதிக்கவில்லை. கூட்டணி கட்சிகளை மிரட்டி அவர்களை பயமுறுத்தி தங்களுடைய கொள்கைகளுக்கு உடன்பட வைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். அந்த பொருளாதார கொள்கைகளின் விளைவாக ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இந்த தேர்தலிலே மிக முக்கியமான பிரச்சனையாக எல்லோராலும் சொல்லப்பட்டது விலைவாசி உயர்வுதான். அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பொருளாதார கொள்கைகளும் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளுமே காரணம். எனவே அதில் கோபம் கொண்ட மக்கள் இன்றைக்கு அதற்கு எதிரான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள்.
நீங்கள் சொல்லும் அந்த விளக்கம் என்பது காங்கிரசுக்கு எதிரான பாஜகவுக்கு ஓட்டளித்தவர்களுக்கு வேண்டுமானால் பொருந்தலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தானே ஜெயித்திருக்கிறது, இங்கே ஒன்றும் பாஜக ஜெயித்தது மாதிரி தெரியவில்லையே.
இங்கே பாஜகவுக்கு வாக்களிக்க விரும்புகிறவர்கள் தான் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பாஜக எங்கே வெற்றி பெறும் என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிந்த இடத்தை தவிர மற்ற இடங்களிலே பாஜகவுடைய கூட்டணி கட்சியாக இதுதான் வரப்போகிறது, எதிர்காலத்திலே பாஜகவுக்கு தேவைப்பட்டால் அதிமுக அதற்கு ஆதரவு அளிக்கும் என்கிற உறுதி அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே பாஜகவுக்கு மற்ற இடங்களிலே வாக்களித்தவர்கள் இங்கே அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்.
அப்படியானால் திமுகவினுடைய கூட்டணி என்பது தேர்தல் கணக்கின் அடிப்படையில் பலவீனமானதாக இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியிருப்பதாக நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி
இல்ல, அப்படி கூட்டணி திமுகவிட கூட்டணி மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் மரபான அந்த கணக்கு முறைகளை எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு கட்சிக்கு ஒரு நிலையாக 15% வாக்கு வங்கி இருக்கிறது என்று நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை இப்போது மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை தவிர மற்றவருடைய வாக்குகள் எல்லாமே மாறக்கூடியதாகவும் ஒவ்வொருக்கு தேர்தலுக்கு தேர்தல் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயரக்கூடியதாகவும் தான் இருக்கிறது. அதைத்தான் கடந்த சில தேர்தல்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இது கூட்டணி பலமா பலவீனமா என்பது அல்ல, அந்த சமயத்தில் எந்த பிரச்சனை முதன்மை பெறுகிறதோ அதன் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் வாக்களிக்கிறார்கள்.
இன்னொரு பக்கம் எதிர்கட்சியில் இருந்த திமுக இந்த தேர்தலை அணுகிய விதத்திலும் சில குறைபாடுகள் இருப்பதாக விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்திருக்கிறீர்கள், அந்த விமர்சனங்களில் எந்த அளவுக்கு சரி தவறுகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
அப்படி நாங்கள் கருதவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே மிக சிறந்த வலுவான கூட்டணியை திமுக தான் அமைத்தது. மதச்சார்பற்ற அரசியல் என்கிற ஒரு கருத்தியலையும் அது முன்வைத்தது. தலித் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற கட்சிகள், சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற கட்சிகளை தன்னகத்தை சேர்த்துக்கொண்டு மிக தெளிவாக அது தன்னுடைய அணியை முன்வைத்தது. இதுல எந்த குறைபாடும் இருப்பதாக நான் கருதவில்லை. சொல்ல போனால் ஒரு உருப்படியான அணியாக திமுக அணிதான் இருந்தது.
சரி, உங்களுடைய அந்த அளவுகோலை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் அரசியல் ரீதியில் நீங்கள் சொல்லும் அந்த உருப்படியான ஒரு கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறது?
இதற்கு காரணம், எனக்கு தோன்றுகிற காரணம், காங்கிரஸ் மீதான கோபம் திமுகவையும் விட்டு வைக்கவில்லை. அந்த கடைசி காலத்தில திமுக காங்கிரசிலிருந்து வெளியேறி அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியேறி இப்போது தனியே நின்றாலும் கூட காங்கிரசுடைய அந்த மக்கள் விரோத நிலைப்பாடுகளுக்கு, கொள்கைகளுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே தமிழர் விரோத அதனுடைய செயல்பாடுகளுக்கு திமுகவும் பொறுப்பு என்கிற அளவிலே மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே திமுகவையும் அவர்கள் இந்த தேர்தலிலே சேர்த்து அவர்கள் அதற்கும் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. மற்றபடி திமுக தனிப்பட்ட முறையில் திமுகவிடம் எந்த பலவீனமும் இருப்பதாக நான் கருதவில்லை.
அப்படியானால் திமுகவினுடைய வாக்கு வங்கி இது வந்து கிட்டத்தட்ட 23% வந்து நிற்கிறது. அதனுடைய மரபு சார்ந்த வாக்கு வங்கி என்பது பாதிக்கும் குறைவாக குறைந்திருக்கிறது என்கிற அந்த விமர்சனம் வந்து சரியானதில்லைன்னு நினைக்கிறீங்களா?
அப்படி கருத முடியாது. திமுக எப்பொழுதுமே 20% கீழே அதனுடைய வாக்கு வங்கி குறையவில்லை, இப்பொழுதும் அது குறையவில்லை. ஆனால் நாம் இந்த கணக்கை வந்து நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். இந்த வாக்கு வங்கிகள் என்பது நிலையானவை அல்ல. முன்பெல்லாம் அப்படி இருந்தது. ஒரு கட்சிக்கு இத்தனை விழுக்காடு, ஒரு நிலையான வாக்கு வங்கி என்பது இருந்தது. ஆனால் இப்பொழுது தேர்தலுக்கு தேர்தல் அந்த பிரச்சனைகளின் அடிப்படையிலே அப்போது எழும் பிரச்சனைகள் முன்வைத்து மக்கள் முடிவெடுக்கிற காரணத்தினாலே அந்த வாக்கு என்பது மாறுகிற தன்மையை நாம் பார்க்கிறோம், இடம்பெயர்கிறது. அதனால அந்த மொபிலிட்டி அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த நிலையான வாக்கு வங்கி என்பதெல்லாம் ஒரு மாயத்தோட்டம் தான் என்று தோன்றுகிறது. இப்பொழுது அதிமுகவுக்கு 48 விழுக்காடு இன்றைக்கு வாக்குகள் கிடைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இதுவும் அதிமுகவுடைய நிலையான வாக்குகள் என்று நாம் கருத முடியாது. அடுத்த தேர்தலில் இது பாதிக்கு கீழே கூட அந்த வாக்குகள் குறையக்கூடும். இதைத்தான் நாம் கடந்த சில தேர்தல்களாக பார்த்து கொண்டிருக்கோம். 2004 அதிமுக ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை. 2009 40 இடங்களும் வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டது. அங்கும் மிக குறைவான இடங்களையே அது பெற்றது. அதனுடைய வாக்கு வங்கி மிக மோசமாக சரிந்திருந்தது. ஆனால் 2011 யாரும் எதிர்பாராத விதத்திலே அது கூடுதலான இடங்களை சட்டப்பேரவை தேர்தலில் வென்றது. எனவே இந்த நிலையான வாக்கு வங்கி என்கிற ஒரு கருத்தாக்கமே இன்று மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டியது என்று நான் கருதுகிறேன்.
மோடி தலைமையில் அமைந்திருக்கும் அறுதி பெரும்பான்மையுடனான பாஜக அரசு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இன்றைக்கு இந்த அறுதி பெரும்பான்மை மிக ஒரு ஆபத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது இதுவரை பூடகமாக வைத்திருந்த, மறைமுகமாக வைத்திருந்த செயல் திட்டங்கள் எல்லாம் இந்த முறை வெளிப்படையாக அந்த தேர்தல் அறிக்கையிலே முன்வைத்திருந்தார்கள். பொது சிவில் சட்டம், காஷ்மீருக்கு தனி அந்தஸ்தை ரத்து செய்வது, அதுபோல ராமர் கோயிலை கட்டுவது என்கின்ற செயல் திட்டங்களை வெளிப்படையாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த ஆதரவை, இந்த வெற்றியை அதற்கு கிடைத்த ஆதரவாக, அதற்கான மேண்டேட்டாக அவர்கள் சொல்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே RSS அமைப்பு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறது. எனவே அவர்கள் மிக மோசமான மதவாத அடிப்படைவாத அணுகுமுறையை கையாண்டு இங்கே ஒரு சமூக பதற்றத்தை, ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி விடுவார்களோ என்று அச்சப்பட வேண்டியிருக்கிறது. அது எப்படி போகும் என்று தெரியவில்லை.